டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய செய்தியின் கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கேட்டு குறிப்புகளை எடுத்து உங்களுக்கென்று அதை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றும் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:13 முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 13:13-14. அண்டியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இந்த கள்ள தீர்க்கதரிசி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி கூறியிருக்கிறார். எலியாவை போன்று வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்படி செய்வான். பிரியமானவர்களே, யாத்ராமும் 7:11-12 வசனங்களையும் இங்கே நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. இவர்கள் சிறந்த மந்திரவாதிகள். அவர்கள் சாத்தானின் வல்லமையைக் கொண்டு இப்படி செய்திருக்க வேண்டும். கடைசி காலத்திலே மிருகமும் இவ்விதமாக சாத்தானின் வல்லமை உடையதாய் இருக்கும். மத்திய எழுதின சுவிசேஷம் 3:11 பாருங்கள். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானகன் நான் அக்னியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை என்று குறிப்பிட்டு கூறுகின்றான். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசி எலியாவை போன்று செயல்படுகின்றான். கள்ள தீர்க்கதரிசி அக்னிக் கடலில் தள்ளப்படும் வரையிலுமாக அக்னியை வைத்து விளையாடுவான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தவிர மற்ற அனைவரும் இவனது ஏமாற்று வித்தைகளை நம்புவார்கள். பாவ மனிதனின் உருவகத்தை உண்டாக்கும்படி செய்வான். அந்த உருவம் மரணத்திற்கேதுவான காயத்திலிருந்து சொஸ்தமாக்கப்பட்ட முதலாம் மிருகத்தின் உருவமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது மாம்சீக சாயலை தோற்றுவிக்கவே இல்லை. அந்தி கிறிஸ்துவின் மாதிரி எருசலேம் தேவாலயத்தில் வைக்கப்படும். இதனையே ஆண்டவர் பாழாக்கும் அருவறுப்பு என்று கூறுகின்றார். கவனியங்கள், மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது என்று சொல்கிறார். இதுவே தோன்றப்போகின்ற பாழாக்குகிற அருவறுப்பாகும். இது முதலாம் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவின் உருவமாகும். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 13:15-17 வசனங்களை பாருங்கள். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. பிரியமானவர்களே, மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இது வித்தியாசமான ஒரு விக்கிரகமாக இருக்கப் போகிறது. ஏசாயா மற்றும் அனைத்து தீர்க்கதரிசிகளும் விக்கிரகத்தால் பேச முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். பவுலும் இதனையே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இங்கு பேசுகின்ற விக்கிரகத்தை நாம் பார்க்கிறோம். இது ஒரு அற்புதம். ஆனபடியால் உலகத்து மக்கள் அனைவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். இப்பொழுது மதமும் வர்த்தகமும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. மிருகத்தின் முத்திரை பதிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே பொருட்களை வாங்கவும் விற்கவும் முடியும். யோவானின் நாட்களில் ராணுவ வீரர்கள் தங்கள் அதிகாரிகளால் அடையாளமிடப்பட்டிருந்தார்கள். அடிமைகள் அவர்கள் எஜமான்களால் அடையாளமிடப்பட்டிருந்தார்கள். அதேபோன்று பிற தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் தாங்கள் வழிபடுகின்ற தெய்வங்களின் அடையாளங்களை தங்கள் சரீரத்திலே அடையாளமிட்டிருந்தார்கள். டாலமி, பிலோபேட்டர், அலெக்சாந்திரியாவில் உள்ள அனைத்து யூதர்களுக்கும் ஒலிவ இலையின் அடையாளத்தை வரைந்திருந்தான். அவ்விதமாகவே இந்த மிருகத்தின் அடையாளமும் பொறிக்கப்படும். இந்த மிருகத்தின் அடையாளம் என்ன என்பது குறிப்பிடப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்கள். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லெக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய லெக்கமாயிருக்கிறது. அதனுடைய லெக்கம் 666. கிரேக்க மொழியிலே இந்த எண் மிகவும் அழகாக காணப்படுகிறது. ஹெக்ஸகோசியான் என்பது 600, ஹெக்ஸகொண்டா என்பது 60, ஹெக்ஸ் என்பது 6. இந்த எண்ணை குறித்து கணக்கிட்டு நாம் காலத்தை வீணாக்க வேண்டியதில்லை. மகா உபத்திரவ காலத்தின் வேதனைகளுக்குள் செல்ல வேண்டிய மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும் என்று நாம் விண்ணப்பிக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவோடு நமது நாட்களை செலவிடுவதை காட்டிலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வது நல்லது. இந்த நாட்களிலே கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதுமே அவசியமானது. அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து நாமும் இவ்விதமாக கூறலாம். கவனியங்கள், பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று சொல்கிறார். இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முதலாவது மிருகம் ஒரு மனிதன். இது நாம் மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. கவனியங்கள், எரேமியா 17 அதிகாரம் 5-8 வசனங்களை வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போலிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷத்தின் இந்த பகுதி அந்த மிருகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள செய்வதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள செய்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தபடியினால் அவருடைய கிருபையினாலே நான் அவருடைய சமூகத்திற்கு செல்லுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவரிடத்திலே வந்ததுண்டா? உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள பாவங்களை அறிக்கை செய்ததுண்டா? அவரை உங்கள் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். மனிதனை நம்பி காத்திருப்பதை விட கர்த்தரை நம்பி அவரிலே சார்ந்து கொள்வதே சிறந்தது. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறோம். இங்கே மகா உபத்திரவ காலத்தின் முடிவை நோக்கி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்திலே பல சம்பவங்கள் கூறப்பட்டுள்ளது. இங்கு சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியை காண்பது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுதல், மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் மீதும் பாபிலோன் மீதும் நியாய தீர்ப்பு கூறப்படுதல், ஆண்டவருக்குள் மரித்தவர்களை துதித்தல், அர்மகதோன் யுத்தத்தின் முன்காட்சி ஆகியவை கூறப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 7 பிரமுகர்கள் பற்றிய தொடருக்கு இடையிலே அத்தொடர் அறிந்து போகத்தக்கதாக அமைந்துள்ளது. 6வது மற்றும் 7வது பிரமுகர்களான 2 கொடிய மிருகங்களுக்கு இடையே இந்த இடைச்சேர்கள் அமையவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. அவைகள் இரண்டும் இரட்டை குழந்தைகளைப் போன்று ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளதால் அவைகளுக்கு இடையான தொடர்பு பிரிக்கப்படுவதில்லை. எனவே இந்த அதிகாரம் 7வது பிரமுகருக்கு பின்பே இடம்பெற்றுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 12 மற்றும் 13வது அதிகாரங்களின் சம்பவங்களை நாம் தெளிவாக கண்டுகொள்ளத்தக்கதாக, நாம் முன்பு பார்த்த 7 பிரமுகர்களை தவிர வேறு சில பிரமுகர்களையும் இங்கே பார்க்க இருக்கின்றோம். நாம் முன்பு பார்த்தது போன்று உலக சரித்திரத்தில் இதுவும் மிகவும் இருண்ட கொடூரமான நாட்களாகும். இவைகள் நரகத்தின் விடுமுறை நாட்கள். அப்படியானால் தேவனுடைய ஜனங்கள் இந்த காலங்களை எப்படி கடந்து செல்வார்கள்? அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா காரியங்களையும் எதிர்த்து அவர்கள் இறுதி வரையிலும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பார்களா என்ற கேள்விக்கு இந்த அதிகாரம் பதில் கொடுக்கிறது. 144,000 ஆடுகளுடன் துவங்கிய மேய்ப்பன் இப்பொழுது அவர்களுடனே ஆட்டுக்குட்டியாக அடையாளம் காண்பிக்கப்படுகின்றார். அவருக்கு 143,000 ஆடுகள் அல்ல, 144,000 ஆடுகள் இருக்கிறது. அவைகளில் ஒன்றையும் அவர் இழந்து போவதில்லை. அவர் அவைகளை மீட்டுக் கொள்கிறார். அவர் அவைகளை முத்தரித்திருக்கின்றார். அவர் அவைகளை பாதுகாக்கிறார். அவரே ஆடுகளின் பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த ஆடுகள் இன்று நாம் இருக்கிற தொழுவமல்லாத வேறொரு தொழுவத்திலிருந்து வந்தவைகள். நல்ல மேய்ப்பன் அவைகளை மகா உபத்திரவத்தின் வழியாக நடத்தி வந்திருக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்த அந்த இரண்டு மிருகங்கள் அல்ல, ஆட்டுக்குட்டியே கடைசி வார்த்தையை கூறப்போகின்றது என்பது ஆறுதலான ஒரு செய்தி. 14வது அதிகாரத்தை துவங்கும் பொழுது இந்த காட்சியே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சர்ப்பத்தை போன்று பேசுகின்ற ஆட்டுக்குட்டி அல்ல, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. பாபிலோன் விழும். பாபிலோன் மகா உபத்திரவ காலத்தில் உலக அரசியலின் தலைமையகம், உலக வர்த்தகத்தின் தலைமையகம், உலக மதத்தின் தலைமையகமாகவும் விளங்கியது. மிருகத்தை பின்பற்றியவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாக மறித்த கிறிஸ்துவினுடையவர்கள் இழந்து போகாமல் வெற்றி பெறுவார்கள். இன்று உலகத்திலே இழந்தவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் கடைசியில் வெற்றியின் பக்கத்திலே காணப்படுவார்கள். இன்று அனைத்தையும் பெறுபவர்கள் கடைசி நாளிலே நித்திய வாழ்க்கையை இழந்து போவார்கள். தன் நிமித்தமாக இரத்த சாட்சிகளாக மறித்தவர்களை கிறிஸ்து அந்நாளிலே கனம் பண்ணுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டி திரும்பவுமாக இந்த பூமிக்கு வருவதை பார்க்க இருக்கின்றோம். விடியல் வரப்போகின்றது, இருள் மறைந்து போகும், நீதியின் சூரியன் தன் செட்டைகளில் ஆரோக்கியத்துடன் எழும்புவார். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இங்கே பின்பு நான் பார்த்தபோது என்பது யோவான் இன்னமும் இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. காட்சி தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. இதை 5-7 மற்றும் 12-13 அதிகாரங்களிலே நாம் பார்த்தோம். சியோன் மலை எருசலேமில் இருக்கிறது. சியோன் மலையை இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள சியோன் மலையைத் தவிர வேறு எங்கும் நாம் காண முடியாது. பூமியில் இடம்பெறப்போகின்ற 1000 வருட அரசாட்சியின் காட்சியை இந்த வசனம் காண்பிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து ஆட்சி செய்வார். பெரிய ராஜாவின் நகரம் என்று தேவனே இதனை கூறியிருக்கிறார். 2 சங்கீதம் 6வது வசனத்திலே கர்த்தர் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ஆம், சியோன் மலையில் எருசலேமில் உள்ள தாவீதின் சிங்காசனத்தின் மேலே இயேசு கிறிஸ்துவை அமரச் செய்ய வேண்டும் என்பதே பிதாவின் விருப்பமாகும். அது மட்டுமல்ல, 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்று வாசிக்கிறோம். இவர்கள் 7வது அதிகாரத்திலே முத்திரையிடப்பட்டவர்கள். 3 எபிரேய வாலிபர்கள் கொடுமையான அக்னி சூளையிலிருந்து வந்தது போன்று இவர்களும் மகா உபத்திரவ காலத்தின் வேதனைகளை கடந்து வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவரும் அவர்களோடு கூட சியோன் மலையிலே நிற்பதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆட்டுக்குட்டியானவராக காணப்பட்டாலும் அவரே மேய்ப்பனாகவும் இருக்கிறார். அவர் 144,000 பேருடன் துவங்கி 144,000 பேருடனேயே முடிக்கிறார். ஒன்றையும் இழந்து போகவில்லை. இன்று சாத்தான் நம்மை கீழே விழத்தள்ளி நம்மை அழுத்தும் போது வெற்றி வேந்தனாகிய கிறிஸ்து நம்முடனே இருக்கிறார். இதனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாளுக்கு நாள் நமது வாழ்க்கையின் பெரும் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். நமது அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருவரே. நாம் அவரோட கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் கேட்ட சத்தியத்தை ஒருமுறை கூட நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைவிற்கு கொண்டு வருவோமா? வரப்போகிற காலங்களிலே மக்கள் மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கப் போகிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றப் போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இன்று யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே நமது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், கர்த்தாதி கர்த்தரின் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், நாம் நீர் கால்களிலே நடப்பட்ட மரங்களைப் போல நாம் அந்தந்த காலத்திலே அந்தந்த கனிகளை கொடுப்போம். மழை தாழ்ச்சியான வருடத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்போம். இதன் பொருள் என்ன? சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமாயிருந்தாலும் கர்த்தரை மட்டும் நம் நம்பிக்கையாக நாம் வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராயிருப்பார். மற்றவருடைய கண்களுக்கு இது ஆச்சரியமான ஒன்றாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அதை நமக்காக நிச்சயமாக செய்வார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக தான் தெரிந்து கொண்ட அத்தனை பேரோடும் முடிவிலேயும் இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்றோ ஒரு நாள் உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இறுதி வரை உங்களை காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை ஒருமுறை கூட நீங்கள் எண்ணி பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உலகத்தின் பாடுகளும் பாவத்தின் நெருக்கங்களும் கடந்து வரும்பொழுது மீண்டுமாய் விழுந்து போகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே இருப்பீர்கள் என்றால், நீங்கள் விழுந்து போனதற்கு காரணம் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இல்லை. அவர் உங்கள் பாவங்களை மன்னித்தார் என்று விசுவாசித்தீர்கள், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை விசுவாசித்தீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியோடு வாழ உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை அடிக்கடி நீங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை. எனவேதான் சோதனை வந்தபொழுது நீங்கள் பின்வாங்கி போனீர்கள். இன்றைக்கும் சோதனையான கால சூழ்நிலைகளிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த சோதனைகளிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தனது சீஷர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களை தீமையின் நின்று காக்கும்படியாக அவர் ஜெபிக்கிறார். அனுபடினாலே கட்டாயம் சோதனை வரும்பொழுது அதன் ஊடாக சென்று நான் அதை வெற்றி பெறுவேன் என்று சொல்வதை விட, ஒவ்வொரு நாளுமே, ஆண்டவரே, இந்த நாளிலே சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் கீழ்ப்படிவோமா? ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் விழுந்து போன ஒரு சகோதரனாக, பின்வாங்கி போன ஒரு சகோதரியாக இருப்பீர்கள் என்றாலும், இன்றைக்கே மீண்டுமாக உங்கள் விசுவாசத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே வையுங்கள். ஆண்டவரே, நான் பின்வாங்கி போனேன், என்னை மன்னியும், மீண்டுமாக நீர் என்னை வெற்றியோடு வாழச் செய்வீர் என்பதை விசுவாசித்தவனாக உம்முடைய கரங்களிலே என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் உம்மை சார்ந்து கொள்ள, ஒவ்வொரு நாளும் உம்மோடு நான் ஐக்கியப்பட்டு வாழ நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் நாங்கள் கேட்ட உங்களுடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இறுதி நாட்களிலே நடைபெறப்போகிற அநேக காரியங்களை இந்நாட்களிலே நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஐயா. ஆனாலும் இந்த காலத்திலே வாழ்கிற நாங்கள் உம்முடைய வல்லமையை அறிந்தவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்த பிறகு நீர் எங்களை முடிவு பரியந்தும் வலுவாமல் காக்க வல்லுவர் என்பதை விசுவாசிக்கும் கிருபையை தாரும். யாராவது தங்கள் சொந்த முயற்சியினாலே பாவமில்லாமல் வாழ முயற்சி எடுத்து தவறி போய் சோர்ந்து போய் பின்வாங்கி போய் இனி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை என்று தங்களை தாங்களே கசந்து கொண்டிருப்பார்கள் என்றால், இந்த வேளையிலே உண்மையிலே அவர்கள் விசுவாசம் வைக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தாரும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வசனம் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே, இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே உண்மையாயிருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இன்றே உம்முடைய ரகசிய வருகை இருந்தாலும் உம்மோடு கூட எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக நீ அவர்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பாதகன் வேலை தீரையா கிருபாகரானின் பாடு நீந்தென்னை சேரையா, பாதகன் வேலை தீரையா கிருபாகரானின் பாடு நீந்தென்னை சேரையா, தீதகற்ற வேசிரந்த சேனுலகி நீமை விட்டு பூதலம்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது. மத்தேயு 15:28. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது. மத்தேயு 15:28.